அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் வழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 21 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்நாட்டில் செய்தியறிக்கை பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கை எல்லை குறித்த தன்னுடைய அறிக்கையை ஐநா பின்போடக்கூடாது என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போராட்டம், பிறகு டைனமிட் போன்ற வெடிப்பொருட்களையும் சட்டவிரோத வலைகளையும் சிலர் பயன்படுத்துவதால் டால்பின்கள் அதிகம் கொல்லப்படுவதாக புத்தளம் கற்பிட்டியா பகுதி மீனவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம். துபாயில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த செய்திகள், பிறகு மேற்கு வங்க முதல்வர் வங்கதேசத்துக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தது போல தமிழக முதல்வரும் இலங்கைக்கு செல்ல வேண்டுமா என்பது குறித்த பெட்டகம்.
நேரடியாக அந்தந்த முதலமைச்சர்கள் மத்திய அரசினுடைய அனுமதியோடு அங்கு சென்று பேசுவது என்பதும், அவர்களோடு பிரச்சனைகளை தீர்வு காண்பது என்பதும் அந்த மாநிலத்துடைய நன்மையை முன்னிறுத்துகிறார்கள் என்றுதான் இதற்கு அர்த்தம். அது வரவேற்கத்தக்க ஒன்றாகும்.
ஜல்லிக்கட்டுக்கு எதிராக புதுடெல்லியில் நடைபெற்ற போராட்டம் குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் நிகழ்ச்சியின் இறுதியாக உங்கள் கருத்துக்களை ஏந்தி வரும் நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
கிரேக்கத்தின் சர்வதேச கடன் வீழ்ச்சி திட்டம் தொடர்பில் யூரோ வலயத்துடன் எட்டப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையின்படி நாட்டில் பொது செலவின வெட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் கூறியிருக்கிறார். ஆனால் இன்னும் கடுமையான சவால்கள் எதிரே இருப்பதாகவும், கிரீஸ் ஒரு மோதலில் வென்றுள்ளதே தவிர போரை இன்னும் வெல்லவில்லை என்றும் சிப்ராஸ் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். யூரோ வலயத்துடனான கடுமையான மோதலின் உச்சத்தில் கிரேக்க அரசாங்கம் தமது திட்டத்தை மக்களுக்கு வலிந்து திணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். கடன் வழங்குபவர்களுக்கு வருகின்ற திங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டிய தமது பரிந்துரைகள் பற்றி ஆராய்வதற்காக கிரேக்க அரசாங்கம் இன்று கூட இருக்கிறது.
கடல் வழியாக இத்தாலிக்குள் நுழையும் குடியேறிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு ஐரோப்பிய அரசாங்கங்கள் மனித கடத்தலில் ஈடுபடுவோருக்கான நடவடிக்கைகளுக்கு பணத்தை செலவழிப்பதற்கு பதிலாக அகதிகளுக்கான மேல்குடியேற்ற திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதையே காட்டுவதாக ஐநாவின் மூத்த அதிகாரியொருவர் கூறியுள்ளார். மத்திய தரைக்கடலை பொறுத்தவரை இதுவரையான ஓராண்டு காலப்பகுதி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அசாதாரணமான ஆண்டு என்று ஐநாவின் குடியேறிகளின் மனித உரிமைகளுக்கான சிறப்பு பிரதிநிதி கூறினார். சீரற்ற காலநிலை மற்றும் மோசமான கடல் அலைகளுக்கு மத்தியிலும் பெருமளவு மக்கள் கடலில் பயணிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
யுக்ரைனின் அமைதி தொடர்பில் ஐரோப்பாவின் முன்னெடுப்பில் கொண்டுவரப்பட்ட மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கையை மதிக்காது ரஷ்யா வெட்கக்கேடான ஏளனமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி கூறுகின்றார். ரஷ்யாவுக்கு எதிராக மேலும் தடைகளை கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். யுக்ரைனில் மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கைகளுக்கு மாறாக பல நாட்களாக நடந்து வருகின்ற கடுமையான மோதலின் தொடர்ச்சியாக பிரிட்டனின் வெளியுறவுத்துறைக்கான அமைச்சர் பிலிப் ஹேமண்டை ஜான் கெரி சந்திக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் பல இடங்களில் யுக்ரைனிய படைகள் மீது ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் ஷெல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக யுக்ரைனிய பாதுகாப்பு பேச்சாளர் ஒருவர் கூறினார்.
தெற்கு சூடானில் 13 வயதினர் அடங்கலாக பெருமளவிலான சிறார்கள் கடத்தப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்ட சிறார்களை வீடு வீடாக தேடிச் சென்ற ஆயுததாரிகள் குறைந்தது 89 பேரை பிடித்துச் சென்றுள்ளதாகவும் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. சிலர் பரீட்சை எழுதி கொண்டிருந்த வேளை பிடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். வடக்கு மாநிலமான மலாலாகல் இல் உள்ள இடைத்தங்கல் முகாம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அரசாங்க படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையேயான மோதல் காரணமாக இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களே இந்த முகாமில் உள்ளனர். மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர் மீதும் சிறார் போராளிகளை பயன்படுத்துவதற்காக குற்றச்சாட்டு உள்ளது.
உலகின் மிகவும் மூத்த அரசு தலைவரான ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாபேக்கு இன்று 91 வயதாகிறது. 35 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற முகாபே இன்னும் ஒரு வாரத்தில் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். ஆடம்பரமான கோல்ஃப் மைதானம் ஒன்றில் சுமார் $1 மில்லியன் செலவில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடக்க இருக்கின்றன. யானைகளும் எருமைகளும் மறைமான்களும் சிங்கம் ஒன்றும் பலியிடப்பட இருக்கின்ற இந்த திருவிழாவில் சுமார் 20,000 பேர் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
ஏகாதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு மாலியின் கதையை சொல்லும் திரைப்படம் ஒன்று பாரிஸில் சீசர் திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருது உட்பட 7 விருதுகளை வென்றுள்ளது. பிரான்சில் வழங்கப்படும் இந்த விருது ஆஸ்காருக்கு சமமானது.
செய்தி அறிக்கை கேட்டுகள். இனி செய்தி அரங்கம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை இலங்கை நிலை குறித்த தம்முடைய அறிக்கையை தாமதப்படுத்தாமல் உடனடியாக அளிக்க வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை தொடர்பான ஐநா அறிக்கை திட்டமிட்டபடி ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், காணாமல் போயிருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக காணப்பட்ட அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் புகைப்படம் இணைக்கப்பட்ட உருவம் ஒன்று இழுத்து வரப்பட்டு எரியூட்டப்பட்டிருக்கின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமச்சந்திரன், வடமாகாண சபை உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியின் உபதலைவர் பேராசிரியர் சிட்டம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சிலர் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பில் உண்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
இந்த காணாமல் போனவரை கண்டறிகிற குழுவினுடைய கால எல்லை இன்னும் ஒரு 6 நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6 எல்லைக்குள் அவர்கள் ஒரு முழுமையான விசாரணையை செய்ய வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நடந்த விசாரணையினுடைய முன்னேற்றங்கள் என்ன, அது தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, காணாமல் போனோர் பற்றி எவ்விதமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, இந்த விசாரணைகளினூடாக எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த காணாமல் போனோரை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பானது ஒரு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிப்பதன் ஊடாக அவர்களுடைய விசாரணையில் ஏதாவது பிரயோசனம் இருக்குதா, முன்னேற்றங்கள் இருக்குதா என்பதை மக்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய புகைப்படம் இணைக்கப்பட்ட உருவம் எரியூட்டப்பட்டிருக்கின்றதே, அங்கு என்ன நடந்தது, இதை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் என வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்களிடம் கேட்டேன்.
அந்த நிகழ்வில் கூடியிருந்த மக்கள் தற்பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் மீது கடும் அதிருப்தி உற்றவர்களாக காணப்பட்டார்கள். தங்களுடைய சரணடைந்த காணாமல் போன உறவுகளை விடுவிப்பது தொடர்பாக இவர்கள் கடும் அக்கறையை காட்டவில்லை என்பதையும், சர்வதேச மத்தியஸ்தத்துடனான உள்நாட்டு பொறிமுறை என்ற கதையும் அவர்களுக்கு வேதனை உண்டாகி இருப்பதை நான் அதன் மூலம் அறிந்து கொண்டேன். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆணைத்தரமாக அதில் தெரிவித்தும் இருந்தார்கள். எதிர்பாராத விதமாக திடீரென பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய உருவபொம்மை கொளுத்தப்பட்டிருந்தது. நான் உரையாற்றி கொண்டிருந்த போதுதான் அந்த உருவபொம்மை கொளுத்தப்பட்டிருந்தது. உடனே நான் யார் இந்த வேலையை செய்தது என்று கேட்டபோது அதற்கான உரிமையை யாரும் கோரவில்லை. எனவே அவ்வளவு மக்களுக்கு மத்தியில் யார் செய்தது என்பதை என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் அந்த மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்ததை நான் அவதானித்தேன். இதுதான் நடந்தது
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்கள்.
மாணிக்கவாசகம். கற்பட்டியம் பிரதேச மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களுடன் ஜெயபிரகாஷ் நலசாமி.
இலங்கையின் வடமீன் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்தில் கற்பட்டி கரையோர பிரதேசத்தில் பல மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் தொழில் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள். கற்பட்டி கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளையும் தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி தொடர்கின்ற மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் இன்று நடந்தது. இன்று காலை பாலாவி பிரதான வீதியில் குறிஞ்சம்பட்டி சந்தியில் வீதியை மறித்த மீனவர்கள் 1.5 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டைனமைட் வடி வைத்து மீன்கள் பிடிக்கப்படுவதால் பெருமளவிலான கடல் வளங்கள் தொடர்ந்து அப்பகுதியில் அழிந்து வருவதாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய மீனவர்கள் கூறினர். குறிப்பாக பெருந்தொகை விற்பனைக்காக மீன்களை பிடிக்கின்ற போது அகப்படுகின்ற பெருமளவிலான டொல்ஃபின் மீன்கள் நாளாந்தம் கொல்லப்பட்டு கடலில் எறியப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுகின்ற வெளியூர் மீனவர்களை தடுக்க முயன்ற போது நேற்று தாங்கள் தாக்கப்பட்டதாக கண்டக்குளி கிராம மீனவர்கள் கூறுகின்றனர்.
மீன்பிடிகள் லைல வந்து அடிக்க போறாங்க, நம்ம சொன்னோம் அடிக்க வாணுது, நம்ம சொன்னோம் அடிக்க வாணுல மீனுக்கு, அது பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம அடி துரத்தி டைனா அடிக்க போய் நம்ம இன்னொரு போட்டு டைனா அடிச்சு அது பிறகு நம்ம அதை போட்டை பார்த்து நம்ம உசுரை காப்பாத்தி நம்ம வந்துட்டோம். அவங்க இப்ப ரொம்ப நாளைக்கு அடி அடிக்கிறாங்க, ஒத்துரு வருஷம் நிப்பாட்ட மாட்டாங்க, ஒத்துரும் இப்ப 15 வருஷம் மட்டும் செய்யறாங்க, ஒத்துரும் நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க வந்து வலை சும்மா லைல அடிச்சு அதுக்கு டொல்பின் வந்து டைனா அடிக்கிறாங்க, டைனா அடிச்சு மீன்கள் சேர்த்துருவோம். அது நம்மளுக்கு பிடிக்கிறாங்க, இது டொல்பின பிடிக்கிற இல்ல, டொல்பினுக்கு வந்து தான் அடிங்க லைல அடிக்கிறாங்க, அவங்க மீன் பிடிக்கிறது அடிக்கிறது. அது பிறகு டொல்பின சேர்த்துட்டு போறது அவங்க எல்லாம் டொல்பின் அப்படி விட்டு மீன் எடுத்து போறாங்க. 20 கிலோ மட்டும் அடிச்சா எப்படி 15 கிலோ தான் மட்டும் ஏற்றுவாங்க, மற்ற மீன் அப்படியே விட்டு போயிடுவாங்க. அவங்க நேத்து அடிச்சாங்க, நேத்து எப்படியும் 75 டொல்பின் மட்டும் நேற்று வச்சுச்சு. இந்த எல்லாத்தையும் டொல்பினா கொண்டு அந்த டைனமைட் அடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு இந்த மீன் எல்லாத்தையும் அவங்க இது பண்றாங்க. மீன் அவங்க 20,000 கிலோ 30,000 கிலோ அவங்க பிடிச்சிட்டு வராங்க, அவங்களுக்கு போய் சும்மா தான் அவங்க வர வேண்டிய இருக்குது.
கடந்த வாரத்தில் மட்டும் லைலா வலை, சுருக்கு வலை போன்ற கடல் வளங்களை அளிக்கக்கூடிய வலைகளில் சிக்கி உயிரிழந்த சுமார் 100 டொல்பின் மீன்கள் கடலில் எறியப்பட்டிருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.
இதுக்கு முடிவுனா அந்த லைலா வலையை நிப்பாட்டணும், இதுதான் முடிவு. லைலா வலைன்னு சொல்லி வந்தீங்க, அதை நிப்பாட்டணும். லைலா வலை என்ன இது, அந்த வலையை சுத்தி அடிக்கிறது மீனை பார்த்துட்டு அவங்க டேங்கி கொண்டு போறது, டேங்கி கொண்டு போய் தான் அந்த ஆக்சிஜன் டேங்கிக்கு தானே அதை கடலுள்ள வேலைக்கு தான் அவங்க போற, போய் பார்க்கற அந்த கல்லுல என்ன அந்த மீன் அடிக்கிற அவங்க மீனை அடிச்ச உடனே மீன் எல்லாம் குழம்பிடும் அந்த வலையை சுத்தி அடிக்கிறது.
இதனிடையே தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மீன்பிடித்துறை அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியும் டைனமைட் வடி வைத்தும் மீன்பிடிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்பிடி திணைக்களம் இன்று அறிவித்திருக்கிறது.
அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. உலகின் உயரமான பல்மாடி குடியிருப்புகளில் ஒன்றாக கருதப்படும் துபாய் மரீனாவின் டாஸ் டவரில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் யாரும் இறந்து போகவில்லை. இந்த தீ விபத்து குறித்து துபாயில் இருக்கும் உடவியலாளர் பாலு பாலகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே யாரும் உள்ளுக்கு போகலாது. அந்த அடுக்குமாடி கட்டடம் வந்து 79 மாடிகளை கொண்டது, அதுல வந்து 52வது ஃபுளோர்ல தான் நெருப்பு பிடிச்சது. தீயணைப்பு படையும் போலீஸாரும் சேர்ந்து கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க, யாருக்கும் எந்த பெரிய ஒரு சேதமும் இல்லை. பொருள் சேதம் கொஞ்சம் நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க, இன்னும் கணிப்பீடு யாருக்கும் வெளியிடல, எந்த இடத்துலன்னு வெளியிடல. அவங்களுக்கு இப்ப மாற்றா அவங்க ஹோட்டல்ஸ்ல அங்க தங்க வச்சுட்டு இருக்காங்க துபாய் கவர்மெண்ட்ல.
அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், துபாய் மெரினா என்ன மாதிரி இடம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
மரீனான்றது கடற்கரை பக்கத்துல கடலோடு சேர்ந்த ஒரு ஐலண்ட் மாதிரி செஞ்சிருக்கிறது தான் துபாய் மரீனான்னு சொல்றது. ஒரு ஸ்டேட்டஸ்க்காக இது ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏரியா. அது துபாய் கவர்மெண்ட்ல வந்து ஸ்பெஷலா யூரோப்பியன்ஸ் தான் அங்க கூட இருக்கிறாங்க. அங்க அதை பத்தி பெருசா சொல்ல போனா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல உள்ள நிறைய எம்ப்ளாயிஸ் அதுல வந்து ரெசிடென்ட்ஸா இருக்கிறாங்க. மற்றது நிறைய கம்பெனிஸ் ஓனர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தொடர்மாடு கட்டலாம் வசிக்கிறாங்க. அது ஒரு வெஸ்டர்ன் டைப் ஒரு ஏரியான்னு தான் அதை சொல்லணும்.
இது போன்ற தீ விபத்துக்கள் அங்க இதுக்கு முன்னாடி எப்போதும் நடந்திருக்கா, இதை எப்படி பாக்குறாங்க?
இல்ல என்னன்னா நேத்து விடிய காலம் 2 மணிக்கு நடந்த இன்சிடென்ட் இது. தீய வந்து உடனே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத ஒரு ரீசன் வந்து இங்க மணலோட சேர்த்து காத்து வீசிக்கிட்டு இருக்கு, பயங்கரமா காத்து இப்பயும் வீசிக்கிட்டு தான் இருக்குது. அந்த காத்து வீசுறதுனால தான் ஒரு சின்ன ஒரு தீ இது வந்து பெருசா பரவி இருக்கவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அது ஒரு குளிர்காலம் முடிஞ்சு ஒரு வெப்பநிலை வாரத்துக்கு இந்த மணலோட சேர்ந்து ஒரு காற்று அடிக்கும், அதுக்கு பிறகு மழை பெய்யும், அதுக்கு பிறகு தான் சூடு தொடங்கும். அதே மாதிரி தான் குளிர் தொடங்குறதுக்கு முன்னுக்கும் ஒரு மணலோட சேர்ந்து ஒரு காத்தடிக்கும், அதுக்கு பிறகு மழை பெய்யும், குளிர் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த இது யாரும் எதிர்பார்க்காம ஏதோ ஒரு தீ சின்னதா பரவுனது, அந்த காத்தடிச்ச வேகத்துல தான் இது கூடி இந்த பில்டிங்கை வந்து நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிருக்கு.
தீ ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரல.
துபாயில் இருக்கின்ற உடவியலாளர் பாலு பாலகுமார் அளித்த கேட்டீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி வங்கதேசத்துக்கு பயணம் மேற்கொண்டு இருதரப்புக்கும் இடையில் இருக்கின்ற நதிநீர் பங்கீடு பிரச்சினை உட்பட பல சிக்கலான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கின்றார். இலங்கை தமிழர்களுக்கும் தமக்கும் தொப்புள் கொடி உறவு இருப்பதாக தமிழக அரசியல்வாதிகள் மேடைதோறும் முழங்கி வந்தாலும் இலங்கைக்கு தமிழக முதல்வர்கள் யாரும் இதுவரை விஜயம் மேற்கொண்டதில்லை. அமைச்சர்கள் கூட சமீப காலங்களில் போய் வரவில்லை. இதுகுறித்த விஷயங்களை ஆராய்கின்றார் முரளிதரன்.
இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையில் நீடித்து வரும் தீஸ்தா நதிநீர் பிரச்சினை தொடர்பாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இன்று சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு சுமூகமாக இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை என்பதால் மாநில முதலமைச்சரான மம்தா ஒப்பந்தங்கள் எதிலும் கையெழுத்திட இயலாது. ஆனால் ஒரு மாநிலத்திற்கு அண்டை நாடு தொடர்பாக பிரச்சினை இருக்கும்போது அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டால் அந்த பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொள்ள அந்த பயணம் உதவுகிறது என்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்டை நாடான இலங்கையுடன் மீனவர் பிரச்சினை, அகதிகளை திருப்பி அனுப்பும் விவகாரம் போன்ற விவகாரங்கள் இருந்தாலும் தமிழக முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ அரசுமுறை பயணம் எதையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இலங்கையில் போர் முடிவடைந்த பிறகு இலங்கை அதிபர் ராஜபக்ச கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இலங்கைக்கு வர அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுதர்சனநாச்சியப்பன். ஆனால் அப்போது 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு மட்டுமே இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டது. இம்மாதிரி வெளிநாடுகளுக்கு நேரடியாக செல்வது பிரச்சனைகளை தெளிவாக புரிந்து கொண்டு தீர்ப்பதற்கு உதவுகிறது என்கிறார் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த சுதர்சனநாச்சியப்பன்.
முன்னாள் அதிபர் ராஜபக்சே அவர்கள் அழைத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு தூதுக்குழுவையே இங்கிருந்து அனுப்பினார்கள். அதில் நானும் ஒரு உறுப்பினராக செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கு 3,00,000 தமிழ் மக்கள் உள்நாட்டிலேயே அகதியாக வைக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க பின்னாலே 1,50,000 மக்கள் ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்கள் மீண்டும் அவருடைய இருப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பல நன்மைகள் இவ்வாறு இருக்கின்றன. அதனாலே நேரடியாக அந்தந்த முதலமைச்சர்கள் மத்திய அரசுடைய அனுமதியோடு அங்கு சென்று பேசுவது என்பதும் அவர்களோடு பிரச்சனைகளை தீர்வு காண்பது என்பதும் அந்த மாநிலத்துடைய நன்மையை முன்னிறுத்துகிறார்கள் என்றுதான் இதற்கு அர்த்தம். அது வரவேற்கத்தக்க ஒன்றாகும்.
மமதாவை போல தமிழக முதலமைச்சர்களும் மத்திய அரசின் அனுமதியை பெற்று வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும். குறைந்தது நதிநீர் பிரச்சனை இருக்கும் அண்டை மாநிலங்களுக்காவது சென்று பேச வேண்டும் என்கிறார் திமுகவை சேர்ந்த எஸ் ராதாகிருஷ்ணன்.
கடந்த கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக முதலமைச்சர் வெளிநாடு சென்று தன்னுடைய மாநிலத்துக்கு கடமையாற்ற வேண்டிய பணிகளுக்காக யாரும் இதுவரை போனதில்லை. இஸ்லாமிய நாடுகளிலேயும் நம்ம ஆள்கள் போய் பணிக்கு போறாங்க, பல பிரச்சனைகளுக்கு உட்படுறாங்க. அங்கேயும் சொல்லலாம், இலங்கையில வந்து நம்முடைய மீனவர் பிரச்சனை, அகதியில திரும்பி அனுப்புறது, அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை இருக்கு. நம்மளுடைய பாதுகாப்பு பிரச்சனை மன்னார் வள்ளிகூடா பக்கத்துல, இது விஷயங்களாகவும் இளைஞர்கள் பேசுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கலாம். அங்க இருக்க பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் ரீதியில வந்து மத்திய சர்க்கார் அனுமதியோடு செய்ய போகலாம். அதுக்கடுத்து நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை மம்தா அங்க பண்ணிருக்காங்க. மேற்கு வங்கத்தின் உடைய உரிமை நிலநாத்த அந்த அமைச்சர் அங்கே சென்றுள்ளார் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். அது மாதிரி போய் பிரச்சனைகளை வந்து இப்போ நம்மளை பொறுத்தவரை நதிநீர் பிரச்சனை அண்டை நாட்டோட இல்ல, அண்டை மாநிலத்தோட நமக்கு.
தமிழகத்தில் எல்லாவற்றையுமே உணர்ச்சி வசப்பட்டு அணுகும் போக்கு இருக்கிறது. வெளிநாட்டுடன் பேசுவதற்கு இந்த போக்கு உதவாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான முராரி.
தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க வந்து எல்லா விஷயமே ஒரு உணர்ச்சி பூர்வமா அணுகிறாங்க. வார் முடிந்த பொழுது ஒரு எம்பி டெலிகேஷன் போனாங்க, கனிமொழியெல்லாம் போனாங்க, மற்ற சுஷ்மா சுவராஜ் எல்லாம் போனாங்க. பட் நான் ஒரு உணர்ச்சி இது ஃபிஷர்மேன் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல தமிழ் பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாடுகள் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு நடுநிலைமையோட பேசினாங்கன்னா அடுத்த நாட்டுக்கு நீங்க போய் பேச முடியும். நீங்க உணர்ச்சி பூர்வமா ஒரே சைட்லயே நீங்க பேசுறீங்கன்னா அவங்க கூட பேச வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அவங்களோட சைடும் பாக்கணும் இல்லையா? நீங்க ஒரு சைடு தான் நீங்க பாப்பீங்கன்னா அப்புறம் உங்க கூப்பிட மாட்டாங்க. இதுதான் நிதர்சனம், அதுதான் நான் சொல்றேன்.
அரசியல் பிரச்சனைகளுக்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு புறம் இருக்க, இந்தியாவின் பல மாநில முதலமைச்சர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு தங்களுடைய மாநிலங்களுக்கு முதலீடுகளை திரட்டுவது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இருந்தாலும் தமிழக முதலமைச்சர்கள் அம்மாதிரி பயணங்களை மேற்கொள்வது மிகவும் அரிதாகவே இருக்கிறது.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் அடுத்த குறிப்பை கேட்டீர்கள். ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீண்டும் துவக்க வழி செய்யும் வகையில் காளை மாட்டை காட்சிப் பொருளாக பயன்படுத்தலாம் என்பது போன்ற சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்று கூறி புதுடெல்லியில் பிராணிகள் நல அமைப்பினர் ஒரு போராட்டத்தை சமீபத்தில் நடத்தியிருக்கின்றனர். ஆனால் பிராணிகள் நல அமைப்பினருடைய கவலைகள் சரியானவை அல்ல என்று ஜல்லிக்கட்டு போட்டிகளின் அமைப்பாளர்கள் கூறுகின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
காளைகளை பாதுகாக்கும் சட்டங்களை பலவீனப்படுத்த வேண்டாம் என்றும் இந்த விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலுவான நிலைப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தும் காளை மாடுகளை போன்ற முகமூடிகளை அணிந்து விலங்குகள் நல அமைப்பான பேடாவை சேர்ந்தவர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தியுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் முன்னால் அமைதி போராட்டத்தை நடத்திய அவர்கள், சமீப காலங்களாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான குரலை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஒலித்து வருவதாக குற்றம் கூறினார். இதன் காரணமாகவே பிரதமரிடம் நேரடியாக முறையிட முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் காளை மாடுகளை பயன்படுத்தி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா பந்தய போட்டிகளுக்கு தடை விதித்து இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த வருடம் மே மாதம் 7ஆம் தேதி என்று தீர்ப்பளித்தது. இதன் காரணமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் தமிழகத்தில் நடைபெற வேண்டிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன் பின் தமிழக அரசும் அரசியல் கட்சிகளும் ஜல்லிக்கட்டை மீண்டும் துவக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர். மத்திய அரசும் ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகளுக்கு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் என்கிற போர்வையில் ஆதரவு அளிக்கக்கூடும் என்கிற அச்சம் பேடா அமைப்பினருக்கு உருவாகியுள்ளது என்று அந்த அமைப்புக்கு அறிவியல் ஆலோசகராக உள்ள சைத்தன்யா குடூரி தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் பயன்படுத்தப்படும் காளைகளுக்கு இயற்கைக்கு மாறாக சாராயம் போன்றவை அளிக்கப்படுகின்றன. மாடுகளின் கண்களிலும் பின்பக்கத்திலும் மிளகாய் பொடி போன்றவை தடவப்படுகின்றன என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை பிராணிகள் நல அமைப்புகள் முன்வைக்கின்றன. இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உங்களது பதில் என்ன என்று ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகரிடம் கேட்டேன்.
அவங்க ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பொய்யான தகவல்களை சேகரித்து அவங்க கொண்டு போய் வச்சு எங்களுக்கு எதிராக செயல்பட்டு வென்றிருக்காங்க. ஒரு சில இடத்துல தவறுகள் நடந்தது என்று காரணங்களை எடுத்து சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டுட்டாங்க. விதியை மீறினா விதியை மீறினவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஒரு விளையாட்டில் விளையாட்டுல தவறாக விளையாடுறாங்க, தப்பாக பண்ணுறாங்க, ரூல்ஸை மீறுறாங்கன்னா அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். மொத்த விளையாட்டவே தடை செய்யக்கூடாது.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த காளைகள் வந்து அவங்களோட உடல் அமைப்பு கட்டமைப்பு வந்து இல்ல, அதை வந்து அவங்க பயன்படுத்துறதுங்கிறது வந்து முற்றிலும் வந்து அறிவியல் பூர்வமா தவறான ஒரு விஷயம். இதுக்கும் இப்ப தடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
அவங்க வந்து ஐயா ஒரு அந்நிய தேசத்திலிருந்து அமெரிக்காவில இருந்து வந்தது பீட்டா. நம்ம நாட்டுடைய கலாச்சாரமும் பண்பாடும் தெரிஞ்சவங்க அதுல இல்ல. அதனாலதான் அவங்களுடைய அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா இது மேல நாட்டுடைய கலாச்சாரம் அவங்க சொல்றாங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. நீங்க மாடுகள் அறிவியல் ரீதியா அவங்க சொன்னாலும் சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாடுகளை நீங்க அது கலந்து கொள்றதும் சரி, அது கலந்து கொண்ட பிற்பாடு அந்த மாடுகள் எவ்வளவு முறையாக பராமரிக்கப்படுது, அந்த மாடை நாங்க எவ்வளவு நேர்த்தியாவோ எவ்வளவு வலிமையாவும் அதை வச்சிருக்கோம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். அவங்க மேல நாட்டு ஜெர்சி இன மாடையும் கலப்பின பசுக்களையும் கலப்பின மாடுகளையும் வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஓவரா ரொம்ப சிந்திச்சு பேசுறாங்க. பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆய்வுகள் செய்து இந்த மாடுகள் அது என்ன, அதனுடைய உடல் தகுதி என்னன்றதெல்லாம் அதுல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது அந்த சான்றிதழ் கொடுத்துருக்காங்க
என்றார் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகர்.
ஜல்லிக்கட்டு விளையாட்டு தொடர்பான சர்ச்சைகள் குறித்த செய்திகளை தொகுத்து வழங்கியவர் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம். வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதா.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் சங்கீதா இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை தரலாமே சங்கீதா.
பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை சிற்றலை வரிசைகள் 25 மீட்டரில் 11,965 கிலோஹர்ட்ஸிலும், 31 மீட்டரில் 9,855 கிலோஹர்ட்ஸிலும், 41 மீட்டரில் 7,600 கிலோஹர்ட்ஸிலும் கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான குமரன் பத்மநாதன் மீது இலங்கை அரசு வழக்கு போடாமல் இருப்பது பற்றி இலங்கை உச்சநீதிமன்ற வழக்கு குறித்து எழுதும் ஆஸ்லோ நேயர் தியாகராஜா விஜயேந்திரன் இலங்கை அரசு செய்த பிழைக்கு இந்திய நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்கிறார்.
இந்திய பிரதமர் மோடியின் கோட் ஏலத்தில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் விலை போன செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகுத்தம்பி, இந்த நாட்டை 14 வருடங்கள் ஒரு ஜோடி செருப்பு ஆண்டதாக ராமாயணம் கூறுகிறது. அப்படிப்பட்ட நாட்டில் மோடியின் கோட்டு இந்த விலைக்கு ஏலம் போனதில் ஆச்சரியமில்லை. இந்த நாட்டில் கழிப்பறைகளை விட கோயில்கள் தான் அதிகம் என்று ஜெயராம் ரமேஷ் முன்பு ஒரு முறை கூறினார். மங்கள்யான் விண்வெளியில் பறந்தாலும் இந்த நாட்டு மக்கள் இன்னும் மூட நம்பிக்கைகளில் தான் மூழ்கியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கோட் ஏல விவகாரம் ஒரு நல்ல உதாரணம் என்கிறார்.
கல்விக்கான மத்திய அரசின் கூடுதல் வரி செஸ் தமிழ்நாடு அரசால் சரியாக செலவிடப்படுகிறதா என்பது குறித்து கல்வியாளர் எஸ் எஸ் ராஜகோபாலன் எழுதும் மின்னஞ்சலில், தமிழ்நாடு கல்வித்துறையில் தனியார் மயத்தை அதிகரித்து வருகிறது. தற்பொழுது ஏறக்குறைய 35% மாணவர் தனியார் பள்ளிகளில் கற்கின்றனர். தனியார் மயப்படுத்துதல் தொடங்கிய காலந்தொட்டு அரசு பள்ளிகள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. கல்வி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட காலத்திலிருந்து மாநில பட்ஜெட்டில் கல்விக்கான ஒதுக்கீடு குறைந்து கொண்டு வருகிறது என்கிறார்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடர் குறித்து மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம் எழுதும் மின்னஞ்சலில், சம்பாதிக்கும் வரைதான் நாம் பெற்றவர்க்கு பிள்ளைகள். சம்பாதிக்க தொடங்கியவுடன் நம் பெற்றோர்கள் நம் பிள்ளைகளாவார் என நினைத்து அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முதியோர்கள் இல்லங்கள் குறைய வாய்ப்பிருக்கிறது என்கிறார்.
திரைப்பட தயாரிப்பாளர் ரமா நாயுடு மறைந்த செய்தியை பற்றி எழுதும் கனடா நயர் சரோ வர்ணன், இந்திய அரசின் உயரிய விருதுகளான தாதா சாஹிப் பால்கே, பத்மபூஷன் மற்றும் ஏனைய பல மாநில விருதுகளை பெற்ற இவர் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை காலத்தால் அழியாத வசந்த மாளிகை மூலம் ஒரு கோபுர கலசமாக திகழ்கிறார். கணக்கில் அடங்காத அளவுக்கு தமிழ் சினிமாவில் படங்கள் வெளிவந்த போதிலும் கதையால், நடிப்பால், பாடலால், காட்சி அமைப்பாலும் ரசிகர்களால் மறக்க முடியாத வசந்த மாளிகை என்ற அமர காவியத்தை தந்த ரமா நாயுடுவை யாரும் மறக்க மாட்டார்கள் என்கிறார்.
இலங்கை போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பகமான விசாரணை தேவை என்ற செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இது எந்த சிங்கள ஆட்சியாளர்கள் வந்தாலும் நடக்காது. எல்லா சிங்கள ஆட்சியாளர்களும் ஒரே குட்டையில் ஊறிப்போன மட்டைகள். அகதி என பல நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ள சில தமிழர்களை சிங்கள ஆட்சியாளர்களை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். அது வேற்று நாட்டில் வசிப்பிட உரிமை கிடைத்ததும் அந்த ஞானோதயமா என்கிறார்.
முகமது நபியின் பாலியல் கவர்ச்சி குறித்த சிறப்பிதழ் ஒன்றை நெதர்லாந்து பத்திரிகை ஒன்று வெளியிடப் போவதாக வந்த செய்தி குறித்து ஜெர்மனியிலிருந்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் மாவே எஸ் ஸ்ரீகாந்தா, இது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமமானது. இதன் பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ நினைக்க சங்கடமாக இருக்கிறது என்கிறார்.
இலங்கை இந்தியாவுக்கிடையே அணுசக்தி குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது பற்றிய செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களின் மூலம் எழுதும் நேயர் விண்ணாங்கு, இலங்கைக்கு எந்த விதத்திலும் அணுசக்தி தேவையே இல்லை. வெறுமனே இந்திய நலன்களுக்கான ஒரு ஒப்பந்தம். பாதிப்பு என்னவோ தமிழரிடமே சாய்த்துவிட்டு சிங்களம் தப்பித்துக் கொள்ளும் என்கிறார்.
சீன புத்தாண்டு குறித்து நமது இணையதளத்தில் வந்த காணொலி குறித்து எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், சீன வசந்த விழா மற்றும் புது வருட விழா கொண்டாட்டத்திற்காக தனது சொந்த ஊர் செல்லும் சீனர்கள் பிபிசி தமிழ் காணொலி காட்சி வழியாக கண்டு ரசித்தேன். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்கிறார்.
கங்கையில் நூற்றுக்கணக்கான பிணங்கள் மிதந்து சுகாதார கேடு ஏற்பட்டது குறித்த செய்தி குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, மூடத்தனங்கள் மிகுந்த இந்தியாவில் எப்படித்தான் கங்கையை சுத்தப்படுத்தப் போகிறார்களோ என்கிறார்.
சத்தீஸ்கரில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட 13 பெண்கள் உயிரிழந்த செய்தி குறித்து எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இந்தியாவில் ஏழைகளை ஆளும் மற்றும் அதிகார வர்க்கங்கள் வேண்டாத குப்பைகளாக நினைக்கிறார்கள். நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் தொகுதியிலேயே இந்த அவலம் நிகழ்ந்திருக்கிறது. 5 மணி நேரத்தில் 80 பெண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு அரசு இலக்கு நிர்ணயித்துவிட்டு மக்களை ஏமாற்ற மருத்துவரையும் அவரது உதவியாளரையும் தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யும் செயல் நடந்திருக்கிறது. இதே மாநிலத்தில்தான் முன் இலவச கண் சிகிச்சை செய்து 42 பேரின் கண்களை பறித்தனர். குரங்கு, எலி, பாம்புகளை வணங்கும் இந்த நாட்டில்தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும் என்கிறார்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடர் குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், முதியோர் இல்லங்கள் நாட்டில் பெருகியதற்கு காரணமே வீடுகளில் மாமியார் மருமகள் பிரச்சினைதான். குடும்பத்தில் புரிதல் இருந்தால் முதியோர்கள் இப்படி பாதிக்கப்பட மாட்டார்கள் என்கிறார்.
திருச்சி மத்திய சிறையிலிருந்து ஆர் அரசகோபி என்ற நேயர் சென்னையில் கிரீன்வேஸ் சாலையில் இருந்த நமது பழைய முகவரிக்கு அனுப்பிய கடிதம் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நமது புதிய முகவரியை கேட்டு அவர் எழுதியிருக்கிறார்.
இந்திய நேயர்களுக்கான நமது சென்னை உள்ளூர் முகவரி தொடர்ந்து அறிய தந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இப்பொழுது தருகிறோம். பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீன்ஸ் சாலை, சென்னை 600006 என்ற முகவரிக்கு நேயர்கள் தங்களது கருத்துக்களை உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டுகள் வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
கிரேக்கத்தின் சர்வதேச கடன் முச்சி திட்டம் தொடர்பில் யூரோ வலயத்துடன் எட்டப்பட்டுள்ள உடன்படிக்கையின்படி நாட்டில் பொதுச்செலவின் வெட்டுக்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.